இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜபம் செய்வோம். ஆமென். இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் துதி பாடல் புத்தகத்திலே 177 பாடலை பாடுவோம்.
தீவினை செய்யாதே மாசோதனையில் பொல்லாங்கனை வென்று போராட்டத்தினில் வீணாசையே மோற்றோ கீழடங்குவார் ஏசையரை நம்பி வேண்டுகி புவார் ஆற்றி தேற்றியே காப்பா நீத்த முதவி செய்வா மீட்பர் பலனையீவா ஜெயம் தந்திடுவா வீண் வார்த்தை பேசாமல் வீண் தொழரையும் சேராமலே நீக்கி நல்வழியிலோம் நீன்றுக்கமும் அன்போ சற்றினுமிடார் ஏசையரை நம்பி வேண்டுகி புவார் ஆற்றி தேற்றியே காப்பா நீத்த முதவி செய்வா மீட்பர் பலனைவா ஜெயம் தந்திடுவா மெய் விஸ்வாசத்திலே வேண்டுகி நின்றான் போக்கிடம் பெற்றென்றோ பேர் வாழ்வடைவார் மானேசரின் பேல சாந்தி செல்லுவார் ஏசையரை நம்பி போவார் ஆற்றி தேற்றியே காப்பா நீத்த முதவி செய்வார் மீட்பர் பலனைவா ஜெயம் தந்திடுவா.
இந்த இல்ல ஆராதனைக்கு நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீதம் 91. இது ஒரு அருமையான சங்கீதமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த சங்கீதத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை வாசிப்போம். சங்கீதம் 91 வசனம் 1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வசனம் 2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். வசனம் 3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வசனம் 4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். வசனம் 5. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் 6 வசனம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். வசனம் 7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. வசனம் 8. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். வசனம் 9. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். வசனம் 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் குடாரத்தை அணுகாது. வசனம் 11. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வசனம் 12. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். வசனம் 13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சற்பத்தையும் மிதித்து போடுவாய். வசனம் 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். வசனம் 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். வசனம் 16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்பதே ஆமேன். தேவனை கர்த்தர் இந்த 91 சங்கீதம் 16 வசனத்தை நாம் படிக்கும்படியாக கிருபை செய்திருக்காரு. அதனால் நம்ம தேவனுக்கு நாம் நன்றி தெரிவிப்போம். இது ஒரு அருமையான சங்கீதம். இந்த அருமையான சங்கீதத்தை நம்ம படிக்கும்படியாக கிருபை செஞ்சார். நான் கூட தொடர்ந்து இந்த 91 சங்கீதத்தை நான் தினமும் படித்துக்கொண்டே வருகிறேன். இன்றைக்கு இந்த கொரோனா ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்து நான் 91 சங்கீதத்தை டெய்லி படித்து மனப்பாடம் செய்து கொண்டு இருக்கிறேன். எங்கள் வீடுகளிலேயும் நாங்கள் நடத்துகிறதான ஆராதனையில் தினமும் 91 சங்கீதத்தை எல்லோரும் மனப்பாடமாக சொல்ல வேண்டும். அதனால் எல்லோரும் மனப்பாடமாக சொல்லுகிறார்கள். அருமையான ஒரு சங்கீதம். இப்பொழுது இந்த சங்கீதத்தினுடைய சில வசனத்தினுடைய விளக்க உரையை நாம் பார்ப்போம். இந்த 91 சங்கீதம் யார் எழுதினது என்று தெரியவில்லை. ஒருவேளை சங்கீதம் 90 எழுதினதான மோசே இந்த 91 எழுதியிருக்கலாம் என்று என்னுடைய கணிப்பு. ஊர்ஜிதமல்ல, கணிப்பு. இந்த 91 சங்கீதத்தில் நம்முடைய இது எழுதினவர் குறிப்பிடுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 1 வசனத்தில் ரெண்டு பேருமே ஒன்றுதான், உன்னதமானவரும் அவர் தான், சர்வ வல்லவரும் அவர் தான், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் மோசே நம்முடைய ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று சொல்லி ஆதியாகமும் 17 அதிகாரத்தில் தான் முதலாக தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னத மோஸ்ட் ஹை என்று சொல்லப்படுகிறது. இந்த மிகவும் உன்னதமான ஒரு தேவன், மிக உயரத்தில் இருக்கிறவர், அவரிடத்தில் நாமும் மறைந்து கொள்ள வேண்டும். த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை என்று சொல்லப்பட்டிருக்கு. உன்னதமானவருடைய மறைவு என்று சொல்லப்படும் போது அவருக்கென்று ஒரு ரகசியமான ஒரு இடம் இருக்கு. அந்த உன்னதமானவரின் மறைவில் யார் இருக்கிறானோ அவன் இந்த பூமியில் வாழப்படும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவன் சொன்னால் ஆல்மைட்டி காட், த ஷேடோ ஆஃப் த ஆல்மைட்டி காட். அப்படின்னா சர்வ வல்லமையுடைய ஒரு தேவனுடைய நிழலில் நாமும் வாழ வேண்டும். இன்றைக்கு அரசாங்கத்தை நம்பினோம், அரசாங்கத்தின் நிழல் இப்பொழுது காணாமல் போய்விட்டது. ஒரு வேலையை நம்பியிருந்தோம், அந்த வேலையுடைய எஜமானுடைய நிழல் காணவில்லை, மனிதருடைய நிழல் காணவில்லை. எதை எது நாம் நிழலாக நினைத்து நாமும் கொஞ்சம் இளைப்பாறலாம், அந்த நிழலிலே வாழலாம் என்று நாம் நினைத்தோம். அதற்காக ஆலயத்து கூட வராமல் நாம் இருந்தோம். இப்பொழுது எல்லா நிழலும் இப்போது நிழல் இல்லாமல் போய்விட்டது. என்றென்றைக்கும் இந்த சர்வல்லமல தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிழல் நமக்கு என்றைக்கும் நிரந்தரமானது. அந்த நிழலை தங்குவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யோனா என்கிற ஒரு மனுஷனை பாருங்கள். அந்த யோனா ஒரு நிழல் தேவைப்பட்டது, நினைவை அழிந்து போக வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டு இருந்த பொழுது தேவன் ஒரு ஆமணக்கு செடியை உண்டு பண்ணினார். அவன் அந்த ஆமணக்கு செடியில் போயிட்டு அந்த நிழலில் போய் உட்கார்ந்தான். அதுக்கப்புறம் மறுநாளிலே ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அந்த பூச்சி வந்து ஆமணக்கு செடி அரித்து போட்டது. அப்பொழுது அந்த ஆமணக்கு செடி நிழல் இல்லாதபடினால யோனாவுக்கு வெறுப்பு ஏற்பட்டது, வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டது. அதனால் இறந்து போகலாம் என்று நினைத்தான். தேவன் சொன்னார், ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே வளர்ந்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக நீ பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிற இந்த நினைவேக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனோ? நீ வளர்க்காதது, நீ நடாதது, அந்த ஆமணக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறாய், ஆனாலும் என்னுடைய ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று குறிப்பிடுவார். இந்த வசனத்தை ஏன் நான் பார்க்கிறேன் என்று சொன்னால், யோனா ஆமணக்கு நிழலிலே போயிட்டு தஞ்சம் புகுந்தான். அது ஒரு மாயையான மறைவிடமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். உன்னதமான ஒரு நிழல் என்று பார்க்கப்படும் போது அது என்றைக்கும் நிரந்தரமானது. அந்த நிழலிலே எப்பொழுதும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அதன் பிற்பாடு 2 வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று குறிப்பிடுகிறான். அவன் கர்த்தரை பார்த்து ஒன்று அடைக்கலம் என்று குறிப்பிடுகிறான். ரெஃப்யூஜ் அப்படின்னா புகலிடம். புகலிடம் என்று சொன்னால் ஒரு நாட்டை விட்டு நாடு வரப்படும் போது அந்த தேசத்தாருக்கு புகலிடம் தருவார்கள். இப்போ இலங்கை தமிழர்கள் எங்கள் தமிழ்நாட்டில் தங்கப்படும் போது எங்கள் நாடு அவர்களுக்கு புகலிடம் கொடுக்கிறது. அதுபோல் அமெரிக்கா, ஜெர்மனி, நார்வே அப்படி எல்லா நாடுகளும் இந்த ரெஃப்யூஜ் என்று சொல்லப்படுகிற புகலிடத்தை அவங்க தருவாங்க. யார் வேணாலும் ஆபத்து காலத்தில் வந்து தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி. அதுபோல் இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார், நீர்தான் என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். அப்படின்னா கோட்டைக்குள்ளே நாம் இருக்கிறோம். யார் கர்த்தரை நம்பி வாழ்கிறாங்களோ அவங்க எல்லோரும் ஒரு பெரிய ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த கோட்டையை தாண்டி யாராலும் உள்ளே வந்து உங்களை நெருங்க முடியாது, உங்களை தொட முடியாது. நம்மை தொடாதபடிக்கு தேவனை கர்த்தர் நம்மை பாதுகாத்துக்கோ. அவர் தான் நம்முடைய தேவன். என்னுடைய அடைக்கலமாக இருக்கிற, என் கோட்டையை இருக்கிறது தான் என்னுடைய தேவன். நான் அவரை தான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிறான். இப்பொழுது 3 வசனத்தில் இப்பொழுது வசனத்தையே ஒரு மாற்றி எழுதுகிறார், உன்னை என்று சொல்கிறார். இப்பொழுது அவர் என்று சொல்லினவர், நான் கர்த்தரை நோக்கி என்று எழுத ஆரம்பித்தவர் இப்பொழுது உன்னை என்று சொல்கிறார். பொதுவாக அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும். வேடனுடைய கண்ணி என்று சொன்னால் பிசாசு விரிக்கிறதான வலை, பிசாசு வெட்டுகிறதான குழி. அதில் நாம் விழ வேண்டும் என்று சொல்லி பிசாசு நமக்கு நம்மை ஒரு பறவையாக பாவித்து அவன் கண்ணியை வைத்திருக்கிறான். த ஸ்னேர் ஆஃப் த ஃபவுலர். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், கண்ணின்னு சொன்னால் ஸ்னேர் வலை. அந்த கண்ணியில் ஒரு புறா, சின்ன வயசுல நாங்கள்லாம் கண்ணி வச்சு தான் புறா பிடிப்போம். அவர் ஒரு கட்டங்கட்டமாக ஒரு கயிறு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஃபெவிக்காலை ஒட்டி வச்சுருவோம். நாங்கள் ஃபெவிக்கால் ஒட்டி, எங்களுக்கு கண்ணி வைக்க தெரியாது, அதனால் நூல் எடுத்துகிட்டு போய் நாங்கள் செயற்கையாக வச்சுட்டு அதில் ஃபெவிக்காலை ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு சில அரிசியை நான் போட்டுருவோம். போட்ட உடனே பறவை பறந்து வரும், எங்கேருந்தோ பறந்து வந்து அதுக்கு அந்த கண்ணி தெரியாது. அதுக்கு நேராக அதுக்கு உணவு தான் தெரியும். பின்னம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடுமென்றது போல் அதுக்கு உணவு தான் தெரியும். வந்து சாப்பிடுவோம், வந்த உடனே மாட்டிக்கும், கால் மாட்டிக்கும். கால் மாட்டிட்டு ஃபெவிக்காலை மாட்டினோடனே நாங்கள் போய் பிடிச்சிருவோம். அதுபோல் இந்த உலகத்தில் பிசாசு எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில் உங்கள் கால்கள் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்முடைய கால்கள் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் எங்கு பார்த்தாலும் அந்த கண்ணியை விரிப்பான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், வேடன் என்றால் பிசாசு என்று பொருள், பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்பு வைப்பார். அதனால் யார் எங்கே கண்ணி வச்சுருந்தாலும் சரி, எங்கே கொலை நோய் வந்தாலும் சரி, கொரோனா என்கிற கொலை நோய் வந்தாலும் சரி, த நாய்சம் பெஸ்டிலன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு, பாழாக்கும் கொலை நோய் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. இப்போது இந்தியாவில் அதிக பயங்கரமாக விரைவு, இன்றைக்கு மாத்திரம் 2,000 பேர் இறந்திருக்காங்க இந்தியாவில். அதனால் இந்தியாவில் இந்த டெத் டோல் இருக்கு பாருங்கள், அதிகமாகி கொண்டே வருகிறது. எங்கள் தெருவெலாம் வந்து விட்டது, பக்கத்து தெருவெலாம் வந்து விட்டது. எல்லாரையும் குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் தேவநாயக கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்பி வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போக. இப்போ 2 முறையாக தேவனுடைய அந்த அடைக்கலம் என்னவென்றால் தேவனுடைய சட்டைகள் தான் அடைக்கலம் என்று குறிப்பிடுகிறான். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இதில் வித்தியாசமாக ஒரு காரியத்தை, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசியம் கிடைக்குமாகும் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா யாரோ ஒரு யுத்தத்தை மோசை எழுதியிருந்தாக்க ஒரு யுத்தத்தை அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஆனால் இது தாவீது தான் எழுதியிருப்பாரோ அப்படின்னு சந்தேகம் வருது. ஒருவேளை எழுதுன மேலே போடலனா கூட தாவீது தான் எழுதியிருக்கணும். ஏன்னாக்கா அவர் தான் இந்த பரிசை கேடகம் கோட்டை அடைக்கலம் இதெல்லாம் அவரால் தான் சொல்ல முடியும். இங்கே குறிப்பிடுகிறார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாதுகாப்பது எது? நம்ம யுத்த வீரர்கள் கிடையாது, நம்ம விசுவாசிகள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்ற விசுவாசிகளாகிய நமக்கு பாதுகாப்பு என்ன தெரியுமா? தேவனுடைய சத்தியம்தான். சத்தியமண்டல் என்ன? நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தை நான் சொன்னதினாலோ சத்துருவானேன் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அதுபோல் அவருடைய நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியம்தான் நமக்கு பரிசையும் கேடகமும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசை மற்றும் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஷீல்டு அண்டு பக்லர், ஷீல்டு அண்டு பக்லர். அப்படி இருக்கிறதுனால நமக்கு அவருடைய சத்தியம் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டால் அதான் நமக்கு ஒரு ஷீல்டாக ஒரு பக்லராக இருக்கிறது. பக்கல் பரிசையும் கேடகமாக இருக்குது. அப்படி இருக்கப்படும் போது இரவில் எந்த பயங்கரம் வந்தாலும் சரி, பகலில் அவன் எந்த அம்பு எந்த எதிராளி அவன் அம்பு எய்தாலும் சரி, ஒருவேளை இருளில் நடமாடும் கொள்ளை நோய். பாருங்கள், இரவில் நடமாடுமா கொள்ளை நோய்? வாக்கிங் போவோம், நைட்டில் வாக்கிங் போவோம்னு நினைக்கிறேன், நடமாடும் கொள்ளை நோய். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், த டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. மத்தியானத்தில் கூட அழிவு இருக்குது. ஆக இரவாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், இருளாக இருக்கட்டும், மத்தியானமாக இருக்கட்டும், நீ பயப்பட மாட்டேன்னு சொல்கிறார். ஏன்னா சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்குது, அதனால் பயப்பட மாட்டீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். பக்கத்து தெரு, பக்கத்து வீடு, 1000 பேர் அது விழுந்தாலும் சரி, வலதுபுறம் 10,000 பேர் விழுந்தாலும் சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், அந்த பக்கம் பார்த்தா இந்தோனேஷியா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸு, எந்த பக்கம் எந்த நாடு சுற்றிலும் நம்மை சுற்றிலும் நாடு இந்தியா இருக்குது, எல்லா நாடும் இருக்குது. எது இருந்தாலும் சரி, பக்கத்தில் 1000 பேர் சேர்த்தாலும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி இதை எழுதினவர் குறிப்பிட்டார். அதுபோல் அதை உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்முடைய கண்களால் தான் நம்ம பார்க்குறோம், நம்ம கேட்குறோம், காதுகளால் கேட்குறோம். அவருக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு கொரோனா வந்துருச்சு, அந்த இவருக்கு வந்துருச்சு, இவருக்கு வந்துருச்சு, நம்ம கேள்வி போகிறோமே தவிர அதை உன் கண்களால் பார்ப்பாய். நான் கூட போய் கொரோனா பேஷண்ட்டை கண்களால் பார்க்குறேன், போய் பார்த்துட்டு வரேன். கொரோனா வந்துருச்சு, அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டார். தெரிஞ்சவர் தான் நம்ம விசுவாசியோடைய அண்ணா, அவர் விசுவாசி பக்கத்து வீட்டில் இருக்கார், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடு. நம்ம விசுவாசிக்கு வரல, விசுவாசி அல்லாதவருக்கு வந்திருக்கு. அவர் அண்ணன் வேறு சபைக்கு போகிறாரு, இவர் நம்ம சபையை சேர்ந்தவர். ஒட்டின வீடு பார்த்தீங்கன்னா அவருக்கு வரல, இவருக்கு வந்துருச்சு. அப்போது வேதம் சொல்லப்பட்டிருக்கு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட போய் நின்று அந்த வீட்டில் போய் நிற்கும் போது எல்லோரும் கற்றுனாங்க, ஏன் இவர் போகிறாரு, ஏன் நிக்கல்ஸ் நாங்கள் போய் மாஸ்க் போடாது நிற்கிறாரு அப்படின்னாரு. எனக்கு பாவமாயிருச்சு, அவனை பார்க்கும்போது நான் ரொம்ப பரிதாபப்பட்டுட்டேன். அதனால் அப்பொழுது எனக்கு மாஸ்க் போகணுன்னு தோணலை, எல்லோரும் என்னை திட்டினாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் போனேன், இப்போ இன்றைக்கி தான் நான் போகல நான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவர் அப்படியே தொண்டெல்லாம் இழுத்துருச்சு, தொண்டெல்லாம் இழுக்குது, மூச்சு விட கஷ்டமாகுது. பெரிய வியாதி, கொரோனா சாதாரண வியாதி கிடையாது, மூச்சு விட கஷ்டமாகுது, ருசி தெரியல, சுவை தெரியல. ஆனாலும் நான் ஜெபம் பண்ணேன், அவனே வேணான்ட்டான், வேணான்ட்டான், நான் கிட்டே போயிட்டு வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். ஏன் சொன்னாக்க, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்கிறார். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அன்றைக்கு ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனமாக இருந்த தேவன், மோசையின் தேவன், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், யோசேப்பினுடைய தேவனாக இருந்தவர், தாவீதின் தேவனாக, சாலமோனின் தேவனாக இருந்தவர் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிற, எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. நாமெல்லாம் இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதற்கான எந்த விதமான தகுதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எந்த தகுதியும் கிடையாது. நம்ம யூதர்கள் கிட்ட மேலான புறஜாதிகள், இதனால் கூட தேவனை கர்த்தரை தொழுது கொள்ளும்படியான அந்த காரியத்தை விடுக்கும். அது ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டபடினால, உன்னதமானது மறைவில் இருக்கிறபடினால, சர்வலவருடைய நிலை யார் தங்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய அதிசயம் பாரு. ஆனால் இந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு விசேஷமான ஒரு வசனம் என்னென்னு சொன்னீங்கன்னா, 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் இடத்துல வாஞ்சி என்று சொல்லப்படும் போது ஆங்கில வேதம் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னிடத்தில் அவன் அன்பாக இருக்கிறபடினால அவனை விடுவிப்பேன், கண்டிப்பாக விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்கிற மூணாவது முறையாக அடைக்கலம் என்ற வார்த்தை வருகிறது. ஆக நாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம், இயேசுவை நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறபடினால கண்டிப்பாக அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆக அவனை
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எந்த பிரச்சனை வந்தாலும் அவனை நோக்கி கூப்பிடுங்க, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி இந்த அதிகாரத்தின்படி இந்த அதிகாரத்தின்படியாக தேவனை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் பாதுகாப்பார ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஹாலேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த இரவு ஜெபத்தில் இந்த அருமையான குடும்ப ஆராதனையில் இன்றைக்கு 91வது சங்கீதத்தை நாங்கள் படிக்கும்படியாக தியானிக்கும்படியாக கிருபை செய்திரே மக்கோடாகுடி ஸ்தோத்திரமான இந்த 16 வசனத்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கும்படியாக அதன் உள்ளான அர்த்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேவனை கர்த்தர் எப்படி எங்களோடு கூட இடைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் தேவனை கர்த்தர் இயேசுவை நாமத்தினாலே ஞானசனம் எடுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டு வருகிறீரே. மக்கோடாகுடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்களும் மித்துவழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லப்பட்டது, நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பை மேலும் நீ நடந்து பல சிங்கத்தையும் வலு சற்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை இந்த தேவ பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கிறீர்கள். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும் அடிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எத்தனையோ பிரயாணம் பண்ணுகிறோம், ஒவ்வொரு நாளும் வெளியே சென்று திரும்பி வருகிறோம், எத்தனை ஊர் எத்தனை நாடுகளுக்கு சென்றிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு வரை எங்களை ஜீவனை கொலைப்பொருளாக கொடுத்தேன் ஆண்டவரே. உங்கள் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும் அடிக்கு எங்கள் வழிகளெல்லாம் நீர் என்னை காத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பத்திரமாக வரவில்லை ஆண்டவரே, நீர் எங்களை பத்திரமாக பாதுகாத்து ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படி கிருபை செய்திருக்கிறீரே. மக்கோடாகுடி ஸ்தோத்திரம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. மக்கோடாகுடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம், நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறீரே மக்கோடாகுடி ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக, எங்கள் சபை விசுவாசிகளுக்காக, எங்களுடைய பிரீச்சர்களுக்காக, எங்களுடைய டீக்கன்களுக்காக, எங்களுடைய எல்டர்களுக்காக ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதரை கட்டளையிட்டு ஒவ்வொரு நாளும் வெளியே செல்லப்படும், திரும்பி வரப்படும், அநேக நாடுகளுக்கு பிரயாணம் செல்லப்படும் போது கூட ஆண்டவரே அநேக நாடுகளுக்கு சென்று அநேக உபத்திரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் அடிகள் உதைகள் பெற்றாலும் கூட ஆண்டவரை பத்திரமாக திரும்பி வரும் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. எத்தனை வருஷமாக எங்களை பத்திரப்படுத்தின ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எங்களை ஏந்தினீர் ஆண்டவரே. எங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போயிருக்க அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை வருஷமாக ஆண்டவரே என்னுடைய விசுவாச ஊழியத்தில் ஆண்டவரே, இத்தனை வருஷமாக இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆபத்து வரப்படும் போது விபத்து வரப்படும் போதும் ஆண்டவரே நீ கைகளில் ஏந்தி கொண்டு போனீரே மக்கூட அப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லை என்று சொன்னாலும் ஏற்பட்ட விபத்திலே ஆபத்திலே நாங்கள் எல்லாரும் மறித்திருப்போம் ஆண்டவரே. என் தேவநாயகத்தில் ஒவ்வொருவரையும் தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போனீரே உங்களுக்கூட அப்படி சோத்துறோம். நான் உங்களை ஏந்துவேன், உங்களை தப்பு வைப்பேன், உங்களை கனப்படுத்துவேன், முதிர் வயதுவரை அப்படி செய்வேன் என்று சொல்லிடுறாண்டவரே. அல்லவே எங்கள் தாய் தகப்பன் மாறுங்கள், நாங்கள் சிறு குழந்தை ஏற்கப்படும் போது எங்களை ஏந்துகிறார்கள் சுமக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் வாலிப வயது அடையப்படும் போது எங்களை அவர்கள் ஏந்துவதில்லை தாங்குவதில்லை ஆண்டவரே. எங்களை அவர்களால் சுமக்க முடியவில்லை ஆண்டவரே. கோழித்தன் குஞ்சுகளை சிறகுகளிலே சுமந்து கொண்டு செல்லும் வண்ணமாக நான் உங்களை சுமந்தேன், தாங்குவேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன் என்று சொல்லிறான் ஆண்டவரே. உமக்கே என்று இன்றைக்கும் கொடாக்குடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அலபஷ பலிபில பல பல உமை நம்புகிறோம் ஆண்டவரே. அவன் என்னிடத்திலே வாஞ்சா இருக்கிறபடினாலே அவனை நான் விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம். இயேசு என்கிற அந்த விலையேறப்பெற்ற நாமத்தை அறிந்து, இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த விலையேறப்பெற்ற நாமத்தை அறிந்திருக்கிறோம். முதலாக உலகத்தில் ஆபத்து வரப்படும் போது கஷ்டம் வரப்படும் போது ஆண்டவரே எங்களை மேலே உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும், எங்களை கண்மலின் மேல் உயர்த்தி எங்களை பாதுகாத்து கொள்ளும், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லப்படுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஜபத்தில் தரித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், இந்த 91வது சங்கீதத்தை படிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், இப்பொழுது முழங்காற்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலகத்தில் ஆபத்துகள் விபத்துகள் மரணங்கள் போராட்டங்கள் எது நடந்தாலும் கூட என் தேவனை கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இடத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்கோம். உலகத்தில் அநேகர் உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்கவில்லை என்றாலும் கூட நாங்களும் உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்கிற நாமத்தை அறிந்திருக்கிறோம், உண்மையை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விடுவியும் ஆண்டவரே, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆபத்து வரப்படும் போது நாங்கள் யாரை நோக்கி கூப்பிடுவோம் ஆண்டவரே? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்க. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலேயே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றான மே தேவனாக இயேசு என்கிற நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடும்பொழுது எங்களுக்கு மறு உத்தரவு அருளும் ஆண்டவரே. இம்மட்டுமாக மறு உத்தரவு அருளி செய்திருக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு ஆபத்து வரப்படும் போது, கஷ்டம் வரப்படும் ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன் என்று சொன்னிடான்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளோட, ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் மீது உண்மை நம்பியிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆபத்து வரப்படும் போது நீ அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்து வரும் ஆண்டவர், ஆனாலும் தப்புவிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்க. அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னிடான்டவரே. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொன்னிடான்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நீடித்த நாட்களை தாரும் ஆண்டவரே. மரண பயத்தை எடுத்து போடும் இயேசுவை நாமத்தினால எல்லா மரண பயத்தையும் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னிடான்டவரே. ஆயுஷ்னாலே பெருகப்பனுவேன் என்று சொன்னிடான்டவரே. அப்படியாக இந்த 16 சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி நீடித்த நாட்களாலே அவனை திருப்தியாக்கும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் திருப்தியானதாக போகும்படியாக செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ரட்சிப்பை அவன் காண்பிப்பேன் என்று சொன்னிடான்டவரே. அப்படியாக நீர் காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அதிகாரத்தின்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கொள்ளை நோய் வந்தாலும் கூட இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை காப்பாற்றுறோம். வேடனுடைய கண்ணிலேருந்து காப்பாற்றினே கூடக்கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாக வேடனுடைய கண்ணிக்கும் பழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவித்தீரே கூடக்கூடிய ஸ்தோத்திரம். மட்டும் தப்புவித்தீர், இனிமேலும் தப்புவிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்து வரப்படும் போது ஆண்டவரே நீ சிறகுகளாலே மூட வேண்டும். வேடனுடைய கண்ணி எங்கள் மீது படப்படும் போது ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த சிறகுகளாலே எங்களை மூட வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய சட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலம் புகுருவோம் ஆண்டவரே. கண்டிப்பாக நீர் எங்களுக்கு அடைக்கலம் தருகிற ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறோமா? அந்த சத்தியம் எங்களை காப்பாற்றுகிறது. அது பரிசையும் கேடகமாக இருக்கிறது ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை இப்படியாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் அதிக அதிகமாக உங்கள் மீது விசுவாசம் வரும்படியாக செய்யும். ஷாலபரி விஷபலி பீர பலபர பலபரி பல இன்னும் அதிக அதிகமாக உங்களை புரிந்து கொள்ளும்படியாக செய்யும். நீர் எங்களை காப்பாற்றுகிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்யும். ஆபத்து நேரத்தில் நீ எங்களை காப்பாற்றுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆக ஆபத்து நேரத்தில் நீ எங்களை காப்பாற்றுகிறேன் ஆண்டவரே. முக்கடாக்குடி சோத்திரம், உங்களுடைய நீழிலே நாங்கள் தங்குகிறோம் ஆண்டவரே. உடைய நீழிலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய நீழ் எவ்வளோ பெரிய ஒரு நீழாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த நீழலினுடைய அந்த அருமையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அது உன்னதமான ஒரு நீழாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே அது கடந்து போகாத ஒரு நீழாக இருக்கிறது ஆண்டவரே. அநேக நீழல்கள் கடந்து போய்விட்டது ஆண்டவரே. எங்களை விட்டு கடந்து போய்விட்டு நாங்கள் யார் யாரை நம்பியிருந்தோமோ அவர்கள் எல்லோருமே எங்களை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். ஆனாலும் நீர் எங்களுக்கு உன்னதமான தேவனாயிருந்து உங்கள் நீழல் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நீழாகவும் இருப்பார் என்று இயேசையா 32 அதிகாரத்தில் 2 வசனத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நீழாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு பெரும் கண்மலை நீழாக இருக்கிறது ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பயங்கரமான ஆபத்து, இந்த பயங்கரமான உஷ்ணம் எது வந்தாலும் கூட எங்கள் தேவனாய் கர்த்தருடைய கண்மலை நீழில் இருக்கும்படியாக உதவி செய்தே. சோத்திரம் 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 சோத்திர பலியிடுகிறோம் ஆண்டவரே. சோத்திர பலியிடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டது. இயேசுவின் நாமத்திற்கே சோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், நோக்கி நாங்கள் கதறுகிறோம், நோக்கி நாங்கள் அழுகிறோம், நோக்கி நாங்கள் முழங்கால் படியிட்டு யுத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தை ஊற்றும்படியாக நாங்கள் கெஞ்சிக்கிறோம், கதறுகிறோம். சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்க புலவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல யூகளை கொடுக்க அறிந்திருக்கப்படும் பொழுது உங்கள் பரமபிதாவானவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொருவருக்கும் சமூகத்தில் முழங்கப்படி இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கதறுகிறோம், கெஞ்சுகிறோம், மனம் திரும்புகிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய துன்மார்க்கமான பேச்சுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட வேண்டும். எங்களுடைய பெருமைகளை எடுத்து போட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை நீர் அறிந்திருக்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை பார்க்கிறே ஆண்டவரே. இருதயங்களை பார்த்து எங்களுடைய குறைகள், குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கிறோம், கெஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இரவில் ஜெபிக்கும்படியாக கிருப செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா, எங்கள் கண்மலையாக கிறிஸ்துவே ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஆவி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய மனதுக்குள்ளே சந்தோஷம், சமாதானம் வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், மிச்சடக்கம் எல்லாமே வந்து எங்களுக்கு கொடுத்து நிறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. ஆயுஷ்னாலே திருப்பி தாருங்க, ஆயுஷ்னாலே பரிபூர்ணப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தினாலே எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமீன். லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அகரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமினிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அல்லேலூயா.